வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி 25ஆம் தேதி வைகாசி மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அந்த இறைவனுக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் ஞாயிற்றுக்கிழமை வலிமையான நிகழ்வுகளாக கிறிஸ்தவ பாடலும் அத்தோடு கிறிஸ்தவ நற்சிந்தனையும் அதனை தொடர்ந்து சிறுவர் மலர் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. அதனை அடுத்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் கதை ஆடல் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. வேட்டை என்கின்ற சிறு கதை இன்றைய கதையாடல் நிகழ்ச்சியின் ஊடாக வர காத்திருக்கின்றது. இன்றைய இந்த நேரலை நிகழ்வை உங்களோடு இணைந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். அருமையான இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்க அழகான ஒரு கிறிஸ்தவ பாடலோடு இணைந்து ஆரம்பிப்போம். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி.
அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லையே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே, என் வாழிலே போற்றுவேன் என் தேவனை. பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே, என் வாழிலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே, என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே, என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே.
கிறிஸ்தவ நற்சிந்தனை ஆரம்பமாக காத்திருக்கின்றது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில். இன்றைய கிறிஸ்தவ நற்சிந்தனையை எழுதி வழங்கியவர் ஸ்டாக் ஆன் ட்ரெண்ட் பகுதியிலிருந்து ஐரின் ஸ்ரீ வாசித்து அளிக்க வருகின்றார். ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வரவேற்று கொள்கின்றேன். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கிறிஸ்தவ நற்சிந்தனை.
அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். அழகான கிறிஸ்தவ கீதத்தினை தொடர்ந்து வரும் நிகழ்வானது கிறிஸ்தவ நற்சிந்தனை. இதனை தொகுத்து வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ ஸ்டாக்கன்ரெண்ட். இந்த வேளையில் எனக்கு இந்த பொருந்திய பொழுதினை அன்போடும் நல் மனதோடும் அள்ளி வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணாவிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் மற்றும் காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய ஏமனி தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை அன்போடும் மகிழ்வோடும் கேட்டு பயன்பெற இணைந்திருக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அன்பு நேயர்கள் அனைவரும் இறைவார்த்தையை கேட்டு மன நிறைவு கொண்டு நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன். இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தியானது புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 14 வசனங்கள் 23 தொடக்கம் 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த உலகில் எந்த குழந்தைகளும் பிறக்கும்போது நல்லவர்களாகவே பிறக்கின்றார்கள். அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று கூறுகின்றார்கள். அன்னை மாத்திரம் கரணியம் இல்லை, சூழல்களும் சம்பவங்களும், ஏன் வாழ்வில் வரும் இடர்களும் கூட ஒருவரை தடம்புரள வைத்து விடுகின்றது. யாருக்குத்தான் அமைதியான வாழ்க்கை வாழ விருப்பமில்லை? ஆனால் எங்கள் அமைதி மற்றவர்களை நோகடிக்கக்கூடாது, சந்தோஷத்தில் ஆழ்த்த வேண்டும். அமைதியே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். ஆனால் எல்லா நேரங்களிலும் அமைதி பொருத்தமற்றது. பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய சந்தர்ப்பங்களில் குரல் கொடுத்தே ஆக வேண்டும். சுபம் அமைதியின் ஆண்டவரே, அமைதியை தர வந்தவரே, நாமும் அமைதியின் பாதையில் வாழ எமக்கு வரம் தந்தரலும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எம்மை தடுமாற வைத்து தடம்புரள வைக்கும்போது நாம் உண்மையிலும் நேர்மையிலும் நின்று நிலைக்க எமக்கு வழி சமைத்தரலும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயது என போற்றப் பெறுக. உமது அரசு வருக. உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும். தீமைகளில் இருந்து எங்களை விடுதலை செய்தரலும். சுபம் அமைதியின் ஆண்டவரே, அமைதியை தர வந்தவரே, நாமும் அமைதியின் பாதையில் வாழ எமக்கு வரம் தந்தரலும். எமது வாழ்வில் வரும் துன்ப துயரங்களிலும் போராட்ட சூழ்நிலைகளிலும் என்றுமே நாம் உண்மை நிலையிலும் நேர்மை நிலையிலும் நின்று வாழ எமக்கு வரம் தந்தரலும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயது என போற்றப் பெறுக. உமது அரசு வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும். தீமைகளில் இருந்து எங்களை விடுதலை செய்தரலும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்து காத்து கொள்ளும். இயேசு மரியாயே, சூசியப்பரே, என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் உங்கள் கைகளில் ஒப்படைக்கின்றேன். இயேசு மரியாயே, சூசியப்பரே, எனது கடைசி மரண அவஸ்தையில் எனக்கு உதவி செய்தருளுங்கள். இயேசு மரியாயே, சூசியப்பரே, என் ஆத்மம் சமாதானமாக ஐக்கியமாக என் உடலை விட்டு பிரிய கடவது. எனக்கு காவலாக இருக்கின்ற தேவரீர் சமனசானவரே, தேவரீரால் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு எப்பொழுதும் ஞான வெளிச்சம் தந்து என்னை காத்து வழிநடத்தியர்களும். ஆமீன். இதுவரை நீங்கள் கேட்டு மன நிறைவுடன் ஆசீர் பெற்ற நிகழ்வானது SRS தமிழ் வானொலியின் கிறிஸ்தவ நற்சிந்தனை. இதனை தொகுத்து வாசித்து அளித்தவர் ஐரின் ஸ்ரீ. கிறிஸ்தவ நற்சிந்தனையை அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு என்னை நல் மனதுடன் வாழ்த்திய SRS தமிழ் வானொலிக்கும், SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணாவிற்கும், SRS தமிழ் வானொலியின் தொகுப்பாளர்களுக்கும், அன்பு நேயர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஐரன் ஸ்ரீ. வணக்கம் நேயர்களே.
கிறிஸ்தவ கிறிஸ்தவ நற்சிந்தனையை எழுதி வாசித்து அளித்த ஸ்டக் ஆன் ட்ரெண்ட் பகுதியில் இருந்து ஐரின் ஸ்ரீ அவர்களுக்கு ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வர்ணமிட்டு நீதான் என் செல்லம்மா, வார்த்தை நான் நடி கண்ணம்மா, வர்ணமிட்டு நீதான் என் செல்லம்மா, வானம் நான் நடி கண்ணம்மா, பட்ட நிலவு நீதான் என் செல்லம்மா, வானம் நான் நடி கண்ணம்மா, பட்ட நிலவு நீதான் என் செல்லம்மா, பட்ட நிலவு நீதான் என் செல்லம்மா, வார்த்தை நாடி கண்ணம்மா, வண்ணமிட்டு நீதான் என் செல்லம்மா. பருவமேனி நிலவு போல காயும் பக்கம் நெருங்கு போது நாணம் கொண்டு நடிப்பதென்னியும் நடிப்பதென்னியும்
கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானலை. நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டுமா? அலையுங்கள் 0044-7549-0043-0043 ஊடாக. 2 நிமிடங்கள் உங்களோடு ரவிஷான்.
2 நிமிடங்கள் உங்களோடு ரவிஷான்.
அழகான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்வு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சிறுவர் மலர் நிகழ்வின் ஊடாக இன்று இணைய காத்திருக்கின்றார் அக்கிய ராஜ்யத்தில் ஸ்ட்ரக் ஆன் ட்ரெண்ட் பகுதியில் இருந்து மோஹித் முரளி ராஜ் அவர்கள். அன்பாக ரவிசான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வரவேற்று கொள்கின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் சிறுகதை ஆக்கத்தை வழங்க வாய்ப்பளித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் திரு ரவிசான் மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நான் இன்று சொல்ல வரும் கதையானது பலருக்கும் உதவியாக இரு என்ற கதை. முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் இரண்டு மரங்கள் வளர்ந்து வந்தன. அதில் ஒன்று அரச மரம், மற்றது கருவேல மரம். கருவேல மரம் என்பது மிகவும் கரடுமுரடாக இருந்தது. அதில் முழுவதும் முட்கள் நிறைந்ததாக இருந்தது. இது மிகவும் கருவம் உள்ளதாக காணப்பட்டது. வெயில் காலத்தில் சாப்பாடு தேடி களைத்து போன பறவைகள் அந்த கருவேல மரத்தின் கிளைகளில் வந்து அமர்ந்திருக்கும். கர்வம் கொண்ட அந்த மரத்திற்கு பறவைகள் அதன் கிளைகளில் வந்து இருப்பது பிடிக்கவில்லை. அதனால் கிளைகளை அசைத்து முள்ளால் குத்தி குத்தி விரட்டியது. அருகில் வளர்ந்திருந்த அரச மரம்தான் கிளைகளில் வந்து அமரும் பறவைகளை கூடு கட்ட அனுமதித்தது. அந்த அரச மரத்திற்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தது. எல்லா பறவைகளும் அடிக்கடி அதன் கிளைகளில் வந்து அமர்ந்து தமது பொழுதை சந்தோஷமாக கழித்தன. எப்பவும் அந்த மரத்தின் கிளைகளில் மகிழ்ச்சி ஆரவார்ந்தான். இதை பார்த்த கருவேல மரம், என்னை பார், நான் எவ்வளவு நிம்மதியாக இருக்கின்றேன். நீ இடம் கொடுத்ததால் கும்மாளம் போடுகின்றன என்று அரச மரத்திடம் சொல்லியது. ஆனால் அதை எல்லாத்தையும் அரச மரம் கேட்கவே இல்லை. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் நாட்டு மன்னனின் அரண்மனை சமையலறையில் அடுப்பெரிக்க உரகு தேவைப்பட்டது. அரசன் இரண்டு ஆட்களை அனுப்பி நல்ல மரமாக வெட்டி வரச் சொன்னான். இரண்டு பேரும் கோடாரிகளுடன் கிளம்பினார்கள். அவர்கள் அந்த இரண்டு மரங்களையும் பார்த்து விட்டு, இதில் எதை வெட்டலாம் என்று ஒருவன் கேட்டான். அதற்கு அடுத்தவன், எதை வென்றாலும் வெட்டலாம், நமக்கு அடுப்பெரிக்க உரகுதானே தேவை என்று சொன்னான். அதற்கு முதலாகவாக இருந்தவன், அரச மரத்தில் பறவைகள் நிறைந்து கூடுகளும் நிறைய இருக்கின்றது, அவ்வளவு கூடுகளை ஏன் அழிக்க, நாங்கள் இந்த அரச மரத்தை வெட்டாமல் விடுவோம், இந்த மரம் பல உயிர்களுக்கு உதவுகின்றது என்று சொன்னான். இந்த கருவேல மரத்தால் ஒரு பயனும் இல்லை, வெட்டு விதை என்று கோடாரியால் கருவேல மரத்தை வெட்டத் தொடங்கினான். மரத்திற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. பறவைகளுக்கு தங்க இடம் கொடுக்காதது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்ப அதற்கு புரிந்தது. இந்த கதையிலிருந்து பலவரும் உதவியாக இருக்க வேண்டும் என்பது தத்த தெளிவாக புரிகின்றது.
இந்த சிறுகதையை கூறுவதற்கு வாய்ப்பளித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் நன்றியை கூறி மற்றொரு சிறுகதையூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முரளிராஜ் மோஹித். நன்றி, வணக்கம்.
தம்பியாரை போலவே நன்றி வணக்கம் சொல்லுகின்றார் மோஹித் அவர்களும். அருமையான ஒரு சிறுகதையை சிறுவர் மலர் நிகழ்வின் ஊடாக வழங்கி சென்ற சிறுவன் மோஹித் முரளி ராஜ் அவர்களுக்கு அன்பு கலந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிசான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கின்றேன். தொடர்ந்தும் உங்களுடைய ஆக்கங்கள் வந்த வண்ணம் இருக்கட்டும். கேட்காமலேயே எங்களுக்கு நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கும் எம் சிறுவன் குட்டி திலக்கின் குரல் மீண்டும் சரியான நிலைமைக்கு திரும்பும் வரை தயவு செய்து சிறுவர்கள் நீங்கள் உங்கள் ஆக்கங்களை தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ரவிஷான் மாஸ்டர் அவர்களும் உடல் நிலை சீராகி குரல் வளத்தோடு மீண்டும் வானொலியில் வலம் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, பல நேயர்கள் இங்கு நிகழ்வுகளை தந்தால் ஆக்களையே காண கிடைக்கதில்லை, இப்போ வருவார்கள், நாளையிலிருந்து வருவார்கள், எல்லாரும் வரிசை கட்டி பார்ப்போம் யார் யார் நாளைக்கு வருகிறார்கள், மூன்று வாரம் காணாதாக்கள் என்று பார்ப்போம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது உங்கள் அன்பின் ஆரம்பம், எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி.
கோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் நேரமோ, சோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் நேரமோ, ராஜராஜன் ராணி பக்கத்தில் ராணி பார்வை அம்மம்மா வெக்கத்தில் ஊழல் கொண்டாடுவோ, காமதேவன் பானம் பாய்ந்தால் காமதேவன் பானம் பாய்ந்தால் காதல் கும்மாளம்.
சோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் நேரமோ, ஆட்டங்களாடும்
கன்னத்துல கைய வச்சு கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு ஒட்டே யோசனையில இருக்கிறீங்க.
ஒரு யோசனையும் இல்ல மீனாட்சி, உனக்கு தெரியும் தான் இப்ப நடக்கன்னு சொல்லி. ஒரு மூத்தவன் கல்யாணம் இறங்கி கொண்டு வரது நாளை மிந்தாண்டுல வந்துட்டு இருக்குதுன்னு போலும் பார்த்து புக் பண்ணியாச்சு. டெக்கரேஷனுக்கும் நல்ல ஆக்கல பிடிச்சாச்சு, சாப்பாட்டுக்கும் சொல்லியாச்சு. உனக்கு தெரியும் யாருக்கிட்ட சொல்லிப்பேன் சொல்லி. அவன் சூப்பர் ஆள் என்ன, ஆனா இந்த பாட்டு கச்சேரிக்கு தான் யார புக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். தெரியும் தானே நீ எங்கட ஆக்களுக்கு கல்யாணம் வந்தா தெரியும் தானே, ஆடல் பாடல் தானே முக்கியம். அது நம்ம கல்யாணம் இல்ல, சும்மா சபை கலகட்டோனும் கலகலண்டு ஆட்ட கல்யாணம் இல்ல தெரிய வைக்கணும் என்ன, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
அதுக்கு என்னப்பா இப்படி ஜோசிக்கிறீங்க? கைவசம் நல்ல ஹெரோக்கி குரூப் இருக்கும் போது ஏன் ஜோசிப்பா?
மீனாட்சி நீ என்ன சொல்லுற, என்ன கொண்டுமா விளங்குல, யார சொல்லுறா நீ? இப்ப
லண்டனில் இருக்கிற SRS ரவிசாங்கரோ கேண்டிஜே இருக்கிறியப்பா, அவற்றை பாடல் கூட்டு கொண்டே இருக்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்டும் கூடிய நிகழ்ச்சி ஆயிருக்கும் அப்பா, நல்ல நல்ல பாடல்களும் இருக்கிறார்கள், அவர்களையே பண்ணுங்கப்பா.
மீனாட்சி இந்த கனகலிங்க இவ்வளவு எல்லாம் செய்து போட்டான்னு இதை செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேனா? இந்த அவர் இந்த SRS குரூப் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி நல்லா பாடுவாங்கள் ஆடுவாங்கள், எங்களுக்கும் ஆடலாம் நல்லா களைகட்டும் என்ன, எங்களை கல்யாணமா ஓகோண்டு போவோம் என்ன. SRS குரூப் தான் கட்டையாக விழுக்கிறேன், அந்த ஃபோன் எடுத்து நான் பார்ப்போம். அவையிலும் இப்போ நிறைய ஓடலாம் இருக்கும், எதுக்கு நாம் நேரத்துக்கு சொன்னா தான் அவையிலும் பரிவினம் என்ன. இப்ப எடுத்து உடனே ஹோல் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரியா? ஓகே, அப்ப விஷயம் முடிஞ்சிருமே, இப்ப எல்லாம் சந்தோஷம் தானே.
மயக்கும் இசை ஒப்பற்ற தரமான ஒலித்திறனுடன் எமது SRS கரோக்கி டிஜே புத்துணர்வுடன் உங்கள் திருமணங்கள், புப்புனித நீராட்டு விழா, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அனைத்து மங்களகரமான விழாக்களையும் இன்பமயமாக்க காத்திருக்கிறது. உடனடியாக வாட்ஸ்அப், வைபர், IMO, SRS ரவிசான் என்ற முகநூல் மெசஞ்சர் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0044-65-66-3960 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மகிழ்ச்சிக்கான தருணங்களில் SRS கரோக்கி டிஜே 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 என்றென்றும் உங்களுடன் நாங்கள்.
அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. அடுத்த நிகழ்வாக கதையாடல் நிகழ்வுக்கு செல்வதற்கு முன் ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக. என்ன காஞ்சனா கந்தசாமி, நீங்கள் கன்னியாக இருக்கிறீங்கள்னு போட்டு அந்த பாவம் அந்த பிள்ளையையும் கன்னியாக்கி விட்டுக்கிட்டீங்க. அருமையான ஒரு பாடலோடு இணைந்திருப்போம்.
அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 4745 4390 4390 4390. திங்கட்கிழமை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் வேடிக்கை வினோத நிகழ்வுகள். விந்தையாக தேடி வரும் பாடல் புதிரோடும் வார்த்தைகளோடும் விளையாடி நேயர்களை சிந்திக்க வைத்து பதில்களை பெறுவதற்கு உற்சாகமாக நேரலையில் சிறப்பிக்க வருகின்றார் உங்கள் அன்பின் அமுதா ரவிசங்கர். வாருங்கள் இணையங்கள் உற்சாகமாக சிந்தித்து பதில்களை வழங்கி அமுதாவுடன் இணைந்து சிறப்பியுங்கள். பாடல் புதிரூடாக இன்னிசை பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள். நேரலையில் உங்களை அமுதா ரவிசங்கர். அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 0745 4549 4390 4390.
நான் வாங்கி வந்தேன் என்னால் முழப்பு அத பின்னாடி வப்பேண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடி ஒம்பாடு எம்பாடு கொண்டாட்டங்கும் மழமே அடி நான் வாங்கி வந்தேன் என்னால் முழப்பு அத பின்னாடி வப்பேண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடி ஒம்பாடு எம்பாடு கொண்டாட்டக்கும் மழமே
வரளி உந்தன் சிங்கார பூ விழியால் கொல்லாதே
காதல் விளையாட்டிலே கிருஷ்ண பிரபு அல்லவா
ராஜலீலை செய்ய ராதா நீ அல்லவா
இடம் கொடுத்தது
அடி நான் வாங்கி வந்தேன் நாலு மழப்பு அத பின்னாடி வப்பண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடிவம் படு எம்படு கொண்டாட்டங்கு மழமே
தொலைபேசி இலக்கம் 0044-45-49-0-3-0-0 செவ்வாய்க்கிழமை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் இரவின் மடி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க ஆர்வமுண்டா? ரவிசான் அவர்களின் தொகுப்பில் கேட்டு மகிழ ஆசையா? நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்களுடன் இரவின் மடியில் நிகழ்வினூடாக நேரலையில் ரவிசான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலையும் அப்பாடலை நீங்கள் விரும்புவதற்குரிய காரணத்தையும் அல்லது அப்பாடலை பற்றி என்னென்ன எண்ணங்கள் உங்கள் மனங்களில் தோன்றுகின்றதோ எழுதி அனுப்புங்கள். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் தொலைபேசி இலக்கமான 0044-45-49-0-3-0-0 இரவின் மடியில் நிகழ்வினூடாக கேட்டு ரசிக்க வைக்க வருகின்றார் உங்கள் அன்பின் ரவிசான். அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 0044-45-49-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0
வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தர்ஷினி, எனக்கு 4 முழம் வேணுமா 10 முழம் வேணுமா என்று என்னை நேசிக்கிறவரை கேட்டு சொல்கின்றேன். அடுத்த முறை உங்களுக்கு அருமையான பதில் வரும் என்று கூறிக்கொண்டு நான் 2 திறப்பு போட்டு அறைக்கிலேருந்து ஜோசித்து கேள்வி எடுத்து கொண்டு வந்தால் நீங்கள் வரமாட்டீங்க. இன்றைக்கு 1 பட பாடல் போடும்போது வந்திருந்து கொண்டு லொல்லு கதையல் வரும் உங்களுக்கு. கதையாடல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன் இந்த பாடலோடு இணைந்திருப்போம்.
Thank you.
மங்கல்யம் பவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அங்கில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கினியே எது வந்த போதும் சுமை தாங்கினியே ஆனந்தம் விளையாடும்
அழகான ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். தர்ஷினி, நீங்கள் சரியான ஒரு டியூப் லைட். என்ன செய்யறன்னு தெரியாமலே உங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு மேய்க்கிறண்டாலே ஒரு பாடுதான். அருமையான இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் இணைய காத்திருப்பது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதை யாடல் நிகழ்வோடு இணைய காத்திருக்கின்றோம். இன்றைய கதை ஆடல் நிகழ்வில் வேட்டை என்கின்ற சிறு கதை இடம்பெற காத்திருக்கின்றது. இதனை எழுதி வழங்கியவர் ஈழத்து எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா ரத்தின வேலோன் அவர்கள் இதனை வாசித்து வழங்க வருகின்றார். எங்கள் மூத்த அறிவிப்பாளர் மதிப்புக்குரிய திருமதி ஆனந்த ராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதை ஆடல் நிகழ்வு சிறுகதை வேட்டை.
அனைவருக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் அவர்கள் எழுதிய வேட்டை என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நீரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் வேட்டை சிறுகதை தினக்குரல் பத்திரிகையில் 25/11/2001 அன்று பிரசுரமானது. முதலில் கதாசிரியர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் பற்றிய ஒரு பார்வை. ஈழத்தின் ஐந்தாம் தலைமுறை எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒருவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். எழுத்தாளராக, விமர்சகராக, பதிப்பாளராக இலக்கிய உலகில் தன் அடையாளத்தை ஆழ பதித்தவர். 1977 தினகரன் பத்திரிகையில் வெளியான புரளும் அத்தியாயம் சிறுகதை மூலம் இலக்கிய வழியில் பிரவேசித்தவர் இரத்தினவேலோன். இவரது ஆக்கங்கள் ஈழத்தின் பெரும்பாலான தமிழ் தேசிய பத்திரிகைகளிலும் அநேக சஞ்சிகைகளிலும் பிரசுரமாகியுள்ளன. இதுவரை 5 சிறுகதை தொகுதிகள், 5 கட்டுரை தொகுதிகள் உள்ளடங்கலாக இவரது 15 நூல்கள் வெளிவந்துள்ளன. கொழும்பு மீரா பதிப்பகம் என்னும் தனது சொந்த பதிப்பகத்தின் மூலம் 105 நூல்களை வெளிக்கொணர்ந்துள்ளார். இரத்தின வேலோனின் நிலா காலம் சிறுகதை தொகுதி 2002 வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதினையும், நெஞ்சாங்கூட்டு நினைவுகள் 2006 வடக்கு மாகாண சாகித்ய விருதினையும் பெற்றன. அன்றலர்ந்த மலர்கள் எனும் கட்டுரை தொகுதி 2023 தேசிய சாகித்ய விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழினையும் பணப்பரிசினையும் பெற்றுக்கொண்டது. இவரின் சிறுகதைகள் இரு தடவைகள் கனகசெந்தி கதா விருதினை பெற்றிருக்கின்றன. தகவம் தமிழ் கதைஞர் வட்டம் நிறுவனத்தின் சிறப்பு பரிசு, சுடர், ஞானம் போன்ற சஞ்சிகைகளின் பரிசுகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட இவரது கதைகள் பரிசு கதைகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தாளம் என்னும் சிறுகதை மொழிபெயர்க்கப்பட்டு மெதபெரணிக எனும் சிங்கள மொழி பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்தது. இரத்தின வேலோனின் சிறுகதைகள் பற்றிய ஆய்வினை யாழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் சிறப்பு கலைமாணி பட்டத்திற்காக எம் திருமகள் என்ற மாணவி 2004 மேற்கொண்டிருந்தார். மல்லிகை இலக்கிய சஞ்சிகையின் அட்டைப்பட கௌரவத்தினை 2007 ஜூலையில் பெற்றிருந்தார். லண்டன் பூபாலராகங்கள் நடாத்திய சிறுகதை போட்டி பரிசளிப்பு விழாவின் 2006 ஆண்டு நிகழ்வின் பிரதம அதிதியாக இவர் அழைக்கப்பட்டிருந்தார். பல அரச நிறுவனங்கள், திணைக்களங்கள் மற்றும் தனியார் அச்சு ஊடகங்கள் நடாத்தும் இலக்கிய போட்டிகளின் மதிப்பீட்டு குழுவில் அங்கம் வகித்து வருகின்றார். இலக்கியத்துறைக்கான உயர் விருதாகிய கலாபூஷணம் அரச விருது 2021 இவருக்கு வழங்கப்பட்டது. 3 தசாப்த காலத்துக்கும் மேலாக வீரகேசரி, தினக்குரல் பத்திரிகைகளின் விளம்பரத்துறை மற்றும் கணக்கியல் துறைகளில் பணியாற்றி இறுதியாக தினக்குரல் பத்திரிகையில் ஊடக முகாமையாளர் மீடியா மேனேஜராக பதவியாற்றி 2018 ஆண்டு ஓய்வு பெற்றுள்ளார். யாழ் புற்றலை மகா வித்தியாலயம், யாழ் ஹார்ட்லி கல்லூரி, யாழ் சென்ட் ஜோன்ஸ் அகாடமி ஆகியவற்றின் பழைய மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிறு தினக்குரலில் கடந்த பல ஆண்டுகளாக இவர் எழுதி வரும் இலக்கிய பத்தி எழுத்துகள் வெகு பிரசித்தமானவை. இன்று ஒலிபரப்பாகும் வேட்டை சிறுகதை தினக்குரல் பத்திரிகையில் 25/11/2001 பிரசுரமாகி, பின்னர் 2002 வெளியாகி அவ்வாண்டுக்கான வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதினை பெற்ற நிலா காலம் சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இக்கதைக்கு யாழ் இலக்கிய வட்டத்தினோடு கனகசெந்தி கதா விருதினை வழங்கிய பிரபல எழுத்தாளர் சாகித்ய ரத்னா செங்கை ஆழியார், ஈழத்தின் உன்னத கதைகளுள் ஒன்றாக இதனை கொள்ளலாம் என குறிப்பிட்டிருந்தார். சிறுகதை வேட்டை. எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. என்ன இவனை இன்னும் காண இல்ல? படலியடியில் படரும் மல்லிகை கொடி 10வது தடவையாக பகவதியின் புலம்பலை களைப்புடன் உள்வாங்கிற்று. கையில் அகப்பட்ட மல்லிகைப்பூ ஒன்றினை ஆய்ந்தவாறே பகவதி திரும்பி மீண்டும் போட்டிக்கோவை நோக்கி நடந்தாள். ஆமாளாச்சி, இவன் தம்பி நல்ல செய்தி கொணந்தான் என்றால் உனக்கு மழை வச்சு பொங்குவன். வடக்கே 2 பெனங்காணிகளுக்கு அப்பால் வானோங்கி நிற்கும் கோயில் கோபுரத்தை பார்த்து பகவதி சிறமேல் கைகளை வைத்து கூப்ப ஏதுவாக பனைமரங்கள் காவோலைகள் சரசரக்க விலகி இடம் கொடுத்தன. என்னடி உள்ள உதலனண்டு கும்பிடுற? கோயிலடிக்கு வர இல்லையே? அணிந்து வந்த சோடி மாறிய பாட்டா செருப்பினை கழற்றி படலைக்கு மேலாக மல்லிகை பந்தலடியில் எறிந்துவிட்டு பகவதியின் கண்களை உற்று பார்த்தவாறே கோணாத்தியாச்சி வினவினாள். வேட்ட திருவிழாவுக்கு அம்மாளாச்சி 4 மணிக்கு தானே என வெடிக்கிடுவா? நீ என்ன நேரத்தோட போறாய்? குரலில் உடைவுகளை ஏற்பட விடாது மிக்க அவதானமாக அதே சமயம் அமைதியாகவே பகவதி கேட்டாள். வேட்டையாடி போட்டு 6 மணிக்கிடையில திரும்பி விட வேணுமெண்டு அவங்க சட்டம் போட்டு இருக்கிறாங்களாம். அதுதான் 3:30க்கே அம்மாளாச்சி வேட்டைக்கு வெளிக்கிட்டுடுவாண்டு நேற்றுக்கு கோயில் அடியில பறஞ்சினம். கோடிச்சேலை கமகமக்க கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது கோயிலடிக்கு செல்லவென நடுத்தெருவுக்கு இறங்கிய கோணாத்தியாச்சி தெருவின் இருமெருங்கும் நோட்டமிட்டாள். பின்னால் இரண்டு கவடு தூரத்தில் வேலி பூவரசு நிழலில் இலியான்களை விரட்டுவதில் வலு மும்முரம் காட்டியவாறே படுத்திருந்த கட்டாக்காலி மாட்டை தவிர ஒரு சீவனுமே கண்ணுக்கு தென்படவில்லை. குசுகுசுத்த குரலில் பகவதியை படலி அடிக்க மெதுவாக அழைத்தாள் ஆச்சி. பிள்ளை, உன்ற பொடிச்சிய பற்றி சங்கதியொன்று கேள்விப்பட்டன் மெய்யே. கிழவியின் கோடிச்சேலை வாசனை பகவதியின் நாசியில் உரச கேட்ட கேள்வி உள்ளத்தில் கவியிருந்த சோகத்தினை முகத்திற்கும் வியாபிக்க செய்தது. வளவின் முன்னே விரிந்து பறந்து கிடக்கும் வயல்வெளி வரம்புகளில் தத்தித் திரிந்த குருவிகள் பெருஞ்சத்தம் எழுப்பியவாறே பறந்து சென்றன. பகவதி வார்த்தைகளை கூட்ட முனைகிறாள். தொண்டைக்குள் ஊற்றெடுத்த சளி நாக்கின் புரள்விற்கு முட்டுக்கட்டை போட்டது. திருவிழாவுக்கெண்டு கப்பலில நேற்று வந்த என்ற நடுவிலான் தான் சொன்னான் பிள்ளை. கொழும்பு முழுக்க உன்ற பொடிச்சிய பற்றித்தான் ஒரே கதையாம். சுவிசில உன்ற மேலும் புரியனும் பேச்சு பறச்சல் இல்லாமல் பிரிஞ்சிருக்கினமாம். வேட்டைக்கு அம்மனை ஏற்றிச் செல்வதற்கான டிராக்டரை ஓட்டியவாறே லைட் என்ஜின் கிட்டினன் மட்டும் அத்தருணம் அத்தெருவால் சென்றிராவிட்டால் பகவதி எழுப்பிய ஓலம் தெற்கு வீட்டில் மணக்கும் சமையலையும் இடைநிறுத்தி ஜன்னல் கேட்டின் சேலைகளையும் விலக வைத்திருக்கும். அதுதான சுவிசுக்கு பொடிச்சியோடையும் மெருமோனோடையும் டெலிபோனில கதைச்சு நிலவரம் அறிய இவன் தம்பி 9 மணி போல டவுன் பக்கம் போனான். பொழுது மத்தியானமா போச்சு. ஆளை இன்னும் காண இல்லை. கோயிலடி சந்தியில கிடக்கிற டெலிபோன் நேற்று பெய்த மழையாலியாக்கும் வேலை செய்ய இல்லையா? இல்லாட்டி உதல நானே போய் கதைச்சிருப்பேன். கையில் இழுபட்ட மூக்குச்செளியை மல்லிகைக்கு உரமாக்கிவிட்டு பகவதி சொன்னாள். பகவதியின் வாய் வீசிய நாற்றமும் வெறுங்காலில் சுடுமணல் காட்டிய அகோரமும் மேலும் கேள்விகளை கேட்க வைக்காது கிழவியை கோயிலுக்கு வழி நடத்தி சென்றன. காலம் பரவிலே இருந்து ஒரு தண்ணி வெண்ணியும் குடிக்காமல் இருக்கிற போல கிடக்கு. ஒல்லு போல தேத்தனியாவது வச்சு குடி, பொடியன் வந்துடுவான். போகும் கிழவி எழுப்பிய குரல் பகவதியின் உள்ளத்திற்கு ஒத்தடம் கொடுத்தது. படலையை திறந்தவாறே பகவதி இப்போது நடுத்தெருவில் வந்து நின்று பார்த்தாள். வயலினை மூலைவிட்டமாக ஊடறுத்து வடமேற்கே செல்லும் அவங்களின் பண்ட் தெரியும் தூரம் மட்டிலும் நாதனின் தலைக்கருப்பியை காணவில்லை. தெருப்பக்கமாக தெற்கே தூரத்தே யாரோ வருவது போல் தெரிகிறதே. சற்று நேரம் நின்று பார்த்தாள். எட, அது யாரோ உடம்பியந்து வந்த புறத்தியில் சனம். படலியை திறந்து போட்டிக்கோவடிக்கு வந்தவள் தேமா மரத்தின் கீழிருந்த குந்தில் அமர்ந்து கொண்டாள். கல்யாணம் கட்டி கூடி வாழத் தொடங்கி 6 மாதங்கள் கூட ஆகையில்லை. அதுக்கிடையிலே இதுகளுக்கு என்ன பிரச்சனை வந்தது? சுவிசில இருந்து வந்த வெட்டிங் கேசட் இன்னும் ஊர் முழுக்கவும் ஓடி முடியவில்லை. அதற்குள்ள ஆன்டி, உங்களோட மகளையும் மருமகனையும் பார்க்கக்குள்ள சாலினியையும் அஜித்தையும் மாதிரி கிடக்கு. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து வந்து பின்வீட்டில் குடியிருக்கும் குடும்பத்தினர் நேற்று கெசட்டை கையளிக்கும் போது கூறுகையில் பகவதியின் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி பொங்கியது. அவர்கள் சென்ற கையுடன் வெளித்திருந்த வானம் திடீரென்று கருத்தது. ஊரே பவக்கட்டில் மூழ்கிய மாதிரி ஆனது. அம்மன் வீதிவலம் வந்து வசந்த மண்டபத்தை அடையும் போது பேய் மழையொன்று பெய்ய ஆரம்பித்தது. வயல் புழுதி அமர்ந்து போய் வெள்ள வாய்க்கால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. திருவிழாவிற்கு வந்தவர்கள் எல்லோரும் துப்பமாய் நனைந்தபடி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். கொட்டும் மழையில் குடையையும் நினைத்து தானும் நனைந்தவாறே வந்த நாதனே இழைக்க இழைக்க அதை சொன்னான்.
அம்மாள் ஆச்சி, ஹேரப்பு சொன்னது உனக்கு?
இடியுடன் போட்டியிட்டது பகவதியின் ஓலம். அக்க, எதுக்கு நாளைக்கு காலமைக்கு பொடிச்சியோட டெலிபோனில கதைச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கொண்டு வருவோம். இப்ப பதறாமல் இரு பாப்பம். மழை ஓய்வு மட்டும் நாதன் பகவதிக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு அங்கேயே இருந்தான். பகவதி வீட்டு படலைக்கு முன்வேலியோரமாக படுத்திருந்து தன்மேல் மொய்த்த இலியான்களை விரட்டுவதில் தோல்வி கண்ட மாடு எழுந்து நின்று குடக்கணக்கில் கழித்த சிறுநீர் நிலத்தில் வாய்க்கால் கட்டி வேலியோரம் ஓடியது. வாலை கிளப்பிய மாடு தெரு எருப்பொறுக்கி சீவியம் நடாத்தும் தெய்வானி ஆட்சிக்கு வருமானம் தந்துவிட்டு அசை போட்டவாறே இப்போது வயற்பக்கமாக முன்னேறுகிறது. 25 வருடங்களுக்கு முன்னர் இதே ஆனியில் அம்மன் கோயில் திருவிழாவிற்கென பகவதியின் புருஷன் ஊருக்கு வந்து நின்றது இன்னும் புத்தம் புதிய திரைப்பட பிரதியாக பகவதியின் மெனத்திரையில் வெறுகின்றது. 3 நாளென போட்டிக்கு சிகரங்கட்டி திருவிழா நடத்திய காலம் அது. 4வது சிகரங்கட்ட முன்வீதியில் இடமில்லாது 4ம் திருவிழா உபயகாரர் கோயில் மடப்பள்ளியை சுற்றியும் கட்டிவிட்டார்கள். 3 கூட்டு பெரிய மேளம், சின்னமணியின் வில்லுப்பாட்டு, பாட்டு கோஷ்டி என அடுத்த நாள் அதிகாலை 6 மணி மட்டும் நிகழ்ச்சிகள் தொடரும். இப்படித்தான் ஒரு தடவை பாட்டு கோஷ்டி காலம் இசைத்து முடிய அடுத்த நாட்காலை 6:30 மணியாகிவிட்டது. பிறகு அம்மன் வீதி வலம் வரும் சகடை தள்ள சனங்கள் இல்லாது சப்பரம் கட்ட வந்தவர்களையும் சிகரம் கட்ட வந்தவர்களையும் லைட் என்ஜின் காரரையும் ஸ்பீக்கர் காரரையும் மன்றாடி கேட்க வேண்டியதாயிற்று. அந்த சம்பவத்துக்கு பிறகு காலை 4:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சிகளை முடித்துவிட வேண்டும் என்று குருக்கள் கட்டாய நிபந்தனை விதித்திருந்தார். 3ம், 4ம், 6ம், 7ம், 8ம் திருவிழா உபயகாரர்களே இரவு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வர். அந்நாட்களிலெல்லாம் வில்லுப்பாட்டு நிச்சயம் இடம்பெறும். பொதுவாக சின்னமணியின் வில்லுப்பாட்டு தட்சிணாமூர்த்தியின் தவிலுக்கு பின்னர் நள்ளிரவில் களைகட்டும். பின்னர் விடிய விடிய பாட்டு கோஷ்டி கானம் இசைக்கும். சின்னமணி கதை சொல்லி முடிந்த கையோடு பகவதிக்கு இமைகள் தனத்துவிடும். கொட்டாவி விட்டவாறே கோயிலுக்கு தெற்கே கொன்றை மரத்தடியில் நின்று பாட்டு கோஷ்டியை ரசிக்கும் புருஷனையே புதிதாக பார்ப்பது போல வைத்தகன் வாங்காது பார்ப்பாள். தற்செயலாக தேர்முட்டி அடியை நோட்டமிடும் அவனுக்கு அவளது பார்வை குறுக்கிட்டு அதன் அர்த்தத்தை புரிய வைக்கும். அதன் பின்னர் அவன் கோயிலுக்கு தெற்கே சாமியார் மடங்களை ஊடறுத்தி சென்று வயல் வெளியோடு விரியும் அத்தெருவிலுள்ள தனது வீட்டு பக்கமாக செல்வார். பகவதி பின்னால் செல்வாள். திருவிழாச்சாட்டில் கள்ளமாக செந்தல் தியேட்டரில் செகண்ட் ஷோ படம் பார்த்துவிட்டு எவருக்கும் பிடிபடாதிருப்பதற்காக பூங்கொல்லியை சுற்றி சாமியார் மடத்தடியில் மிதந்து அப்போதுதான் கோயில் வீதிக்குள் நுழையும் இளவட்டன்கள் அசடு வழிய இவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்வர். பகவதியும் புருஷனும் வீடு சென்று பச்சை தண்ணி குடித்துவிட்டு படுக்கை போட்ட பின்பே பாட்டு கோஷ்டியினர் பக்தி பாடல்களை பாடி முடித்து சினிமா பாடல்களை இசைக்க ஆரம்பிப்பர். பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே என்று நல்லையாவின் ஒலிபெருக்கி உச்சஸ்தாயியில் சத்தம் எழுப்பும். அதன் தாற்பரியம் பகவதியின் புருஷனுக்கு நிதர்சனத்தில் உரைக்கும். அநேகமாக அத்தகைய ஒரு மகோத்சவ நாளில்தான் பகவதிக்கு தங்கியிருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு சித்திரை பிறந்து வந்த முதல் திங்கள் இரவு நோக்காடு கண்ட பகவதியை சைக்கிள் கேரியரில் இருக்க வைத்து லாம்பு வெளிச்சத்தின் உதவியுடன் வயல்வெளி குறுக்கு பாதையால் சைக்கிளை பத்திரமாக உருட்டிச் சென்று அண்மையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார்கள். அன்றிரவு மகப்பேற்று அறைக்கு போனவளை மறுநாள் காலையில் தான் ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொணர்ந்து கட்டிலில் படுத்தினார்கள். கட்டில் கால்மாட்டில் பொருத்தப்பட்டிருந்த தொட்டிலில் கிடத்திய குழந்தையின் அலறலில்தான் மத்தியானம் போல பகவதி கண்விழித்தாள். ரோஜா மலரை போல் பெண் குழந்தை. மகத்தில் பிறந்த மகளுக்கு மானா வரிசையில் பேரினை சாத்திரியார் விதந்துரைத்தார். அந்த அம்மாளாட்சியே எங்களுக்கு குழந்தையாக வந்து வாய்ச்சிருக்கிறாள். மெனோன்மணி என்று வைப்போம் என்றாள் புருஷனிடம் பகவதி. சித்திரை 10 முன் பிறந்த குழந்தை புத்திரியானதில் பகவதி நிறையவே மகிழ்வுற்றாள். கார்காலம் பிறந்தது. ஆவணி ஞாயிறு ஒன்றின் மைமல் பொழுது. வயல்வெளிக்குள் கிளித்தொட்டு விளையாடிவிட்டு ஊரும் வியர்வையுடன் ஊரில் உள்ள பொடிச்சியலுக்கு மாஸ்க் போட்டுக்கொண்டு வரம்படியில் நின்ற அவ்வோர் இளைஞர்களை நோக்கி புழுதி அப்பிய ஒரு சைட் மாடல் கார் வந்து நின்றது.
உதத்திருத்துறதுக்கு இங்கினேக்க ரிப்பேர் கராஜ் ஒன்றும் இல்லையே என அவ்விளைஞர்களுள் கட்டையாக இருந்த ஒருவன் சொல்லி முடிய முன்னரே அறையில் நெறி கட்டியவர் போல கால்களை எட்ட வைத்தபடியே வாட்டசாட்டமான ஒருவர் காரிலிருந்து இறங்கி வந்தார். வந்தவர் கூட்டத்தில் நெடும் பனியாய் நின்ற ஒரு சிவலை பொடியனை பார்த்து சொன்னார், தம்பியவ, நான் ஹவரண சேவியர் கேம்பிலிருந்து வாரன். பத்திரகாளி அம்மன் கோயிலடியில பகவதி என்று அவியலின் வளவு எங்கினேக்க இருக்கு? பங்க அதிலே இருக்கு, அலம்பல் வேலி அடைச்ச புது கல்வீடு. இல்ல, நான் ஹபரணையில சேவியராயிருக்கிறேன். எந்த பாட்டியில தான் அவர் வேலை செய்கிறார். அவவுக்கு ஒரு சங்கதி சொல்ல வேணும் என்றபடியே அவர் பகவதி வீட்டு பக்கமாக அமர்ந்து கிடந்த திருப்புழுதிய கிளப்பியவாறே சென்று கொண்டிருந்தார். அவர் வளவுக்குள் சென்ற முதல் 4 நிமிடங்கள் நிசப்தமாகவே கழிந்தது. 5வது நிமிடம்,
ஐயோ என்ற ராசா, என்னை விட்டுட்டு போட்டியோ, ஐயோ நான் இனி என்னத்தை செய்வேன்
என்று பகவதி எழுப்பிய ஓலம் ஊரங்கும் எதிரொலித்தது. மெல்ல மெல்ல வளவினுள் சனங்கள் கூட ஆரம்பித்தார்கள். எப்படியும் சவம் எடுக்க எங்களில் யாரும் வரத்தானே வேணும். வந்திருந்தவரிடம் ஊரவர்கள் கேட்டார்கள். அங்கு நின்ற ஒருவரை அழைத்து கொண்டு படலை பக்கமாக விரைந்தவாறே ஹபரணைக்காரர் கோரினார், காடயங்கள் உடம்பையும் விட்டு வைக்க இல்லை, டயர் போட்டு கொளுத்தி போட்டாங்கள்.
ஐயோ, வார மாதம் பொடிச்சு இந்த சோறு தீத்துக்கு வாரம் நின்றுட்டு போனியே என்று ராசா.
பகவதியை ஆற்ற பலரும் பாடுபட்டார்கள். முடிவில் ஆற்ற வந்தவர்களும் ஒரு பாட்டம் அழுதுவிட்டு சென்றார்கள். பத்திரகாளி அம்மன் கோயில் மணி இறந்து இறந்து ஒலித்து சனங்களை வேட்டைக்கு அழைக்க ஆரம்பித்து விட்டது. ஆண்கள் வெள்ளை வேட்டி கட்டி வியர்க்கும் வெறுமேலுடனும், பெண்கள் சீவி சிங்க அரித்து பூக்கள் பால் பழங்களை ஏந்தியவாறு கற்பூர வாசனையுடனும் கோயிலை நோக்கி இப்போது அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வன்னிக்கெனவும் கொழும்பு கண்டிக்கெனவும் வெளிநாட்டுக்கெனவும் புலம்பெயர்ந்த அவ்வூராரின் வீடுகளில் தற்போது தஞ்சம் கொண்டிருக்கும் வடமராட்சி, கிழக்கு மற்றும் தென்மராட்சியைச் சேர்ந்தவர்கள். வயல்வெளியை நோக்கிச் சென்ற கட்டாக்காலி மாடு இப்போ பண்டிற்கு சமாந்தரமாக செல்லும் கட்டைப்புலியடி திடல் பக்கமாக விலகி நின்று மேய்ந்து கொண்டிருந்தது. 10ஆம் ஆண்டு மட்டும் பகவதி மகளை கூப்பிடு தூரத்தில் உள்ள கிராமத்து பாடசாலைக்கே அனுப்பி வைத்தாள். 5வது ஆண்டில் புலமை பரிசில் சித்தி எய்தியவுடனேயே கடற்கரை கல்லூரிக்கு மாற்றும் எண்ணம் அடிமனதில் இருந்தாலும், கெட்டிக்கார பொடியல் எல்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போனால் மிச்ச பிள்ளைகளை வச்சிருந்து நாங்கள் என்ன பட்டி மேய்க்கிறதோ என்று அதிபர் அபிப்பிராயப்பட்டதில் அவ்வெண்ணம் கைகூடாது போயிற்று. பூ பெய்தி பெரியவளான பின்பும் கூட 4 கபடு வைத்து பாடசாலையிலிருந்து இன்றவளுக்கு மகள் வந்து செல்வதற்கு பகவதி அனுமதிக்கவில்லை. பொடி பாவம், வெயில் சுட்டு போடும் என்பது பகவதியின் விவாதம். பாடசாலைக்கு கிழக்கே ஒரு சுருட்டு கொட்டில், 4-5 தார்பீப்பாக்களை வெட்டி தகரங்களாக்கி கொட்டிலுக்கு கூரை போட்டிருந்தார்கள். 10-15 வருடங்களுக்கு முன்பு மெயின் ரோட்டையும் தாண்டி சுருட்டு சுற்ற அங்கு வந்து போனார்கள். கிழமைக்கு ஒரு தடவை குறுநாகலில் இருந்து வரும் லொரி பெட்டி பெட்டியாக கோடா மணக்க சுருட்டுக்களை சுமந்து செல்லும். போர் தொடங்க போக்குவரத்துகள் தடைபட சுருட்டு கொட்டிலின் எல்லை முட்கம்பிகளும் சென்றிகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. கொட்டிலின் பின்புறத்தினை ஆமணக்கம் புதர்கள் ஆக்கிரமித்திருந்தன. பகல் உணவுடன் செல்லும் பகவதி சுருட்டு கொட்டிலுக்கு மகளை அழைத்து சோற்றை குழைத்து தானே ஊட்டி அனுப்புவாள். குமரியான பின்பும் மகளுக்கு பகவதி சாப்பாடு ஊட்டிவிடும் சங்கதி கொட்டிலுக்கு செங்கோணத்தில் உள்ள கோயில் தீர்த்தமடத்தில் கார்ட்ஸ் விளையாடும் இளவட்டன்கள் ஊடாக கூட படிக்கும் பொடியன்களுக்கும் வெளித்துவிட்டது. ஏற்கனவே சூட்டப்பட்ட மணிப்புரா என்ற பட்டத்துடன் அன்றிலிருந்து பகவதியின் மகளுக்கு சோட்டி பாபா என்றொரு மேலதிக விருதும் கொடுக்கப்பட்டது. பாடசாலை டிசிப்ளின் மாஸ்டரின் மகனே அந்த விருது வழங்கலுக்கான பிரேரணையை முதலில் முன்வைத்தவன். மனோன்மணி ஓ லெவலில் 8 பாடத்திற்கும் டி எடுத்ததால் பாடசாலைக்கே பெருமை என கூறி ஒரு மாலை பொழுதில் அதிபர் பருத்தித்துறை வடை பேக்கெட்டுடன் அவர்களது வீட்டுக்கே வந்து கதைத்த போதே அதிபருக்கு பற்கள் 32 இன்னமும் உறுதியாக இருக்கும் உண்மையினை மனோன்மணி கண்டுபிடித்தாள். இந்த பிரின்சிபல் மோட்டர் சைக்கிளில வரைக்குள்ள மீசோல முடக்கில லொறி அடிச்சு ரோட்டிலேயே சாக கடவான் என 6 வகுப்பில் பள்ளிக்கூடம் மாறவிடாத போது தான் அம்மன் கோயில் தெற்கு வாசலில் நின்று அழுதழுது சபித்தது இவ்வளவு முட்டாள்தனம் என்பதையும் கூடவே எண்ணி மனோன்மணி தன்னை நொந்து கொண்டாள். ஏலெவல் படிப்பதற்காக 2.5 கட்டை கப்பால் இருக்கும் கடற்கரை பள்ளிக்கூடத்திற்கு மகளை அனுப்ப வேண்டிய அவசியம் பகவதிக்கு ஏற்படவில்லை. யுத்தம் உச்சக்கட்டத்தில் இருந்ததால் கிராமத்திற்கு சற்று அப்பாலுள்ள இந்து மகளிர் கல்லூரி ஒன்றிலேயே கடற்கரை பெண்கள் உயர்தர பாடசாலையும் தனது வகுப்புகளை பகிர்ந்து கொண்டிருந்தது. காலையில் சைக்கிளில் செல்லும் மகள் சாமியார் மடத்தால் திரும்பியவுடன், ஹம்மாளாச்சி இன்றைக்கு பொம்மர் ஹெலியொன்றும் வரக்கூடாது என்று படலையில் நின்றவாறே கடவுளை தொழுத பின்பே கோழிகளை கூட்டிலிருந்து திறந்து விடுதல், அகண்ட சட்டியில் கருப்ப நீரை ஊற்றி அடுப்பில் ஏற்றுதல் என அன்றாட தன் அலுவல்களை செய்ய ஆரம்பிப்பாள் பகவதி. ஆனையிரவிலிருந்தோ பலாலியிலிருந்தோ ஏவப்படும் ஷெல் வல்லையிலோ அல்லது முள்ளியிலோ விழுந்து படிக்கும் அதிகாலை வரை மனோன்மணி கண்விழித்து படிப்பாள். எத்தனை தரம் சொன்னாலும் படுக்கைக்கு போகாது. மகள் படுக்கும் வரையில் கைவிளக்கு வெளிச்சத்தில் அறைவாசலில் குந்தியிருந்து தூங்கி வழிந்து கொண்டிருப்பாள் பகவதி. கலைப்பிரிவில் நல்ல பரீட்சை முடிவுடன் மனோன்மணி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு தேர்வானதில் பகவதி உள்ளூர மகிழ்ந்தாலும் மகளை பிரிய வேண்டுமே என்பதை எண்ணிய போது நெஞ்சு கனத்தது. ஆனாலும் ஒவ்வொரு கிழமை முடிவிலையும் வந்து போகலாமென என்று மகள் கூறிய போது கரை வெளிச்சத்தை கண்ட கிளாலி படகு பயணி போல் பகவதியின் உள்ளம் எல்லையில்லா களி பெய்தியது. தடைகள் இல்லாத பெருவீதியால் யாழ்ப்பாணம் சென்று வந்தவள் காலப்போக்கில் 4-5 இடங்களில் தடை தாண்டி சென்று வர வேண்டியதாயிற்று. இடப்பெயர்வுகள் மற்றும் போர் அனர்த்தங்களால் 3 வருட படிப்பு 4 வருடங்களாக இழுபட்டது. வெள்ளிக்கிழமைகளில் பகவதி வாசலை பார்த்தபடியே நாட்களை ஓட்டினாள். இறுதி ஆண்டு பரீட்சை எழுதிவிட்டு வந்து மனோன்மணி வீட்டிலிருந்த கடந்த வருடம் ஆவணி பிறந்ததன் பிறகு நிலவு பொழிந்து கொண்டிருந்த ஓர் இரவில்தான் பகவதி முதன் முதலில் மகளுடன் அப்பேச்சு எடுத்தாள். பகவதியை அழைத்து வந்து போட்டிக்கோ தேமா மரத்தடியில் இருத்திவிட்டு நிலவை பார்த்தபடியே மனோன்மணி கேட்டாள், அம்மா அதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம்? வெளிநாட்டு அதுவும் சுவிஸில் மாப்பிள்ளை, வலிய வார சம்பந்தம், சீதன வாகனம் மீனாம் கினாமண்டு ஒரு வாகனமும் இல்லை. இதை விட்டால் வேறு என்ன பிள்ளை எங்களுக்கு வழி? வலிய வார சம்பந்தம் என்றதற்காகவும் வழியில்லை என்றதற்காகவும் திருகு வெளியே தேடிக்கொள்ளக்கூடாதம்மா. இடம்பெயர்ந்து வந்த சனங்கள் 6-7 மாதங்களாகத்தான் தாய் தகப்பனையே தெரியும். மகனை பற்றி அந்த ஆளின் கேரக்டரை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில எப்படி அம்மா? பொடியன் தங்கப்பவுனாம் பிள்ளை. தரதல பிள்ளைகளையும் தாய் தகப்பன் தங்கப்பவுனண்டுதான் சொல்லுவினம். படிச்சவரா, உழைப்பப்படி இதையெல்லாம் விசாரிச்சனியோ? அட்வான்ஸ் லெவல் மட்டும் படித்தவராம். அங்க தொழிற்சாலை ஒன்றில இரவு பகலா வேலை செய்கிறாராம். தாயின் ரெடிமேட் பதில்கள் தனது எதிர்காலத்தினை நிச்சயிக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவள் உறுதி கொண்டிருப்பதை மனோன்மணிக்கு உணர்த்தவே நிலவில் பளபளையென மின்னிய கண்ணீர் திவலை நிரம்பிய தாயின் கண்களை நோக்க முடியாதவளாக மேலும் பேச்சை வளர்க்காது வீட்டினுள் நுழைந்து அகப்பட்ட வாங்கிலில் விழுந்து படுத்து அப்படியே நித்திரியாகி போனாள். புரோட்டாவை எடுத்து நெட்டி முறித்தவாறே அன்றைய காலை மிக ஆறுதலாகவே புலந்தது. பொடிச்சு என்னவாமக்க? அடுக்களைக்குள் பற்றும் அடுப்பினில் வெற்றி பெறுகின்ற பாணியினை பதம் பார்த்து கொண்டிருந்த பகவதி நாதனின் குரல் கேட்டு நிமிந்தாள். அவளுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லையடா. மாப்பிள்ள பொடி என்ற பழக்க வழக்கம் தெரியாமல் இப்படி செய்கிறதென்று யோசிக்கிறாள் போல கிடக்கு. நாளைக்கு பின்னேரம் நல்ல நாளாம். மாப்பிள்ள பகுதி எங்களை வேள்வு கொண்டு வருமென்று எதிர்பார்க்கினமாம். இப்பதான் பூங்குல கிணத்தடியில என்ன கண்ட இடத்துல புரோக்கர் சொன்னார். நிலைமை அப்படி இருக்கேக்குள்ள நீ என்ன பூராய கதை சொல்றாயாக்க? மாமா, நாளைக்கு வேள்வு கொண்டு போறதுக்கான அடுக்கு நிதியளை செய்யுங்கோ. அம்மிக்கு மேல் கவிழ்த்திருந்த பிளாஸ்டிக் வாளியை அள்ளி எடுத்தவாறே நல்ல தண்ணி அள்ளச் செல்லும் மகளை பகவதி அப்போதுதான் கவனித்தாள். உச்சி பகிடெடுத்து தலையை வாரி கட்டியிருந்தாள். தலையில் பூசியிருந்த எண்ணெயில் காலை வெயில் பட்டு தெரித்தது. என்றுமில்லாத நிதானம் அவளது நடையில் தெரிந்தது. வயல்வெளியில் வெள்ள வாய்க்கால் பக்கமாக இப்போது தலை கருப்பொன்று தெரிகிறது. பகவதி உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நாரியை ஒரு பக்கமாக வளைத்து கையை இடுப்பில் வைத்தவாறே நாதனேதான் வந்து கொண்டிருந்தான்.
அம்பாள் அடியார்களே, இதோ இன்னும் சில நொடிகளில் வேட்டையாட அம்பாள் எழுந்தருள உள்ளார். வேட்டைக்கு விரியவுள்ள அம்பாளுடன் அடியார்களும் கலந்து கொண்டு உய்தி அடையுமாறு அன்பாக வேண்டுகின்றோம்.
திடீரென்று வடக்கில் இருந்து ஒலிபெருக்கி உச்சஸ்தாயியில் கத்துகின்றது. படலியை திறந்து விறுவிறுவென உள்நுழைந்த நாதன் தேமா மரத்தை தாண்டி போட்டிக்கோவில் போட்டிருந்த வாங்கிலில் வந்தவன்தான். அவனின் உதட்டினியே பகவதி உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஓட்டிற்கு மேல் தங்கி பிரிந்து செல்லும் தேமா கிளியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். என்னப்போ கதச்சனிய பொடிச்சியோட? நாதனின் மௌனம் பகவதியின் பதட்டத்திற்கு மேலும் எண்ணெயூற்றியது. பிள்ளை என்னவாம் தம்பி? வாங்கிலடிக்கு வந்து அவனின் கண்களை உற்று பார்த்தாள் பகவதி. என்னத்தை அக்க சொல்ல?
ஏனப்போ என்ன நடந்தது?
எல்லாமே முடிஞ்சது. ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் அக்கை நக்கின.
ஐயோ அம்மாளாச்சி, உன்ற கண்ணுக்கு முன்னே இருக்கிற என்ன அந்த நாளையில இருந்து ஏன் இப்படி சோதிக்கிற? ஏன் தம்பி, என்ன பிரச்சனையா?
எங்கட பொடிச்சின்ற மெனப்பாங்கு உனக்கு தெரியும் தானே அக்க? அவளின் சுதந்திரத்தில போக்கில இவருமே தலையிடக்கூடாது. அந்த அவளின் கொள்கை தான் இந்த வினையா வந்திருக்கு.
என்ன நீ சொல்ற?
எனக்கு அந்த அளவு பிடிக்கல. எதிர்கால திட்டமே இல்லாத, அடிப்படை நாகரிகம் தெரியாத, பெண்களின் உணர்ச்சிகளை உரிமைகளை புரியாத ஜடம். அந்தாளோட ஒத்துப்போய் என்னை தொலைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் எனக்கு இல்லை. நானாகவே வாழ விரும்புகிறேன். அதனால தான் அந்தாளை விட்டு பிரிஞ்சு தனியாயிருக்கிறேன் என்று சொன்னாள்.
நீ ஒன்றும் புத்திமதி சொல்ல இல்லையோடா?
புருஷனோடு ஒத்துப்போண்டு நாங்கள் சொல்றதை கேட்கிற இல்லைய கடந்து நிற்கிறாள் அக்கே அவள். ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு நாள் அடிக்க கையோங்கி இருக்கிறான் போல கிடக்கு. உந்த ஆதிக்க மதட்டல்களை வேறு எங்கேயாவது வச்சுக்கொள்ளும் என்று சொல்லி தூக்கின கையை மடக்கி விட்டிருக்கிறாள் பொடிச்சி. என்னோட நீ மெல்ல கட்டவோ என்று அவனும் தொடங்கினதில் கலாதி கிளம்பி அடுத்த அப்பார்ட்மெண்டில இருக்கிறதுகளும் தலையிடுற அளவுக்கு பிரச்சனை முத்தி போச்சுதான். பொடியனோடையும் கதைக்க போறேன்னு போன கதைச்சனியோ? கோல் எடுத்த நான் தான், ஆள் இல்லை. ஆனால் எங்கட பொடிச்சியோட உண்டாயிருக்கிற ஆரோ மானிப்பாயில் பொடிச்சியாம். அதோட கதைச்சனான், உந்த குடும்பக்காரனோட சித்திரவதை பண்றவனோட ஏர் குடும்பம் நடத்துவாழவ என்ற பிளானில தான் சொல்லிச்சுது அக்க. இப்போதையில் பொடிச்சியல் முன்னத்தையில் பெண்டுகள் மாதிரி இல்லை. கோபம் கண்ட இடத்துல கொதிச்சுத்தான் எழுவாளுகள்.
மகன் நட்சத்திரக்காரே,
இயல்பாகவே ராங்கியானவள். அடிபட்டு சித்திரவதப்பட்டு வாழ்றத விரும்பவா போறாள். கிளிப்பிள்ளையா வளர்த்து குரங்கின்ற கையில கொடுத்துட்டோம். கிணத்துப்படி தெரியாமல் வளர்த்து பான் கிணத்துக்கு தள்ளி போட்டோம். அந்த கண் காணாத தேசத்துல தனியா இருந்து என்ற பிள்ளை என்ன செய்ய போறாளோ? அக்க, பதட்டப்படாத. நாங்கள் பதறமே ஒழிய பொடிச்சு திடமாத்தான் இருக்கிறாள். எழுத்த விலத்த நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாளாம். பலுகெதியில உன்னையும் அங்க கூப்பிட போறாளாம். இப்ப அவள் உழைக்க தொடங்கிட்டாளாம். வாகனம் கூட வேண்ட போறாளாம்.
அம்பாள் அடியார்களே, இதோ சூழ்ந்த வதைகளை வேட்டையாட அம்பாள் சிங்க வாகனத்தில் எழுந்தரளி விட்டாள். உங்கள் வாசலில் அம்பாளை தரிசித்து உய்தி அடைய வேண்டுகின்றோம்.
வடக்கில் இருந்து வந்த காற்று காதுகளை அதற வைத்தது. அக்க, அம்பாளாச்சி வேட்டைக்கு வெடிக்கிட்டுட்டா? வாசலில நிறகுடம் வைக்க இல்லையே. அதுகளுக்கு இப்ப நேரம் இல்லை. அம்மாளாச்சிக்கு சாத்த பட்டுச்சேலையும் பழம் பாக்கு வித்திலையும் வாங்கி தாம்பாளத்துல முன்னறைக்குள்ள வச்சிருக்கிறேன். போய் எடுத்து கொண்டு வா.
பத்திரகாளி அம்மனுக்கு அரோகர, அம்மாளாச்சிக்கு அரோகர.
வடக்கில் இருந்து எழுந்த ஒலி கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. பகவதி வீட்டு படலியை தாண்டி ஊரே திரண்டு செல்கிறது. வேட்டியும் வெறும் வேலுமாக தாம்பாளத்தட்டை ஏந்திய நாதன் படலியை திறந்து வந்து அம்பாளுக்கு முன் கைகட்டி நிற்கும் குருக்களிடம் நெட்டுகிறார். பட்டைச்சாத்தி பழத்தையும் தீபத்தையும் அம்மனுக்கு காட்டிவிட்டு எரியன் தீபத்தை நெட்டுகிறார் குருக்கள்.
அம்மாளாச்சி என்ற பிள்ளைக்கு துணையாயிருந்தாயே.
பகவதி அம்மனை நோக்கி கைகளை கூப்புகிறாள். கொடிய அரக்கனின் கபாலத்தை காலில் மிதித்து கைகளில் வாள் சூலத்துடன் நாக்கை வெளியில் நீட்டியவாறே அக்கினி பிழம்புகள் மத்தியில் பத்திரகாளி அம்மன் கொடுஞ்சினத்துடன் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தாள். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை வேட்டை. எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.
அருமையான ஒரு சிறுகதை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதை ஆடல் நிகழ்வின் ஊடாக கேட்டு மகிழ்ந்தோம். வேட்டை என்கின்ற சிறுகதையை எழுதி வழங்கிய இலத்து எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் அவர்களுக்கும், இதனை வாசித்து அளித்த எங்கள் மூத்த அறிவிப்பாளர் திருமதி ஆனந்த ராணி பாலேந்திரா அம்மையார் அவர்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் ரம்ஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நிகழ்வின் ஊடாக இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கின்றேன். இன்றைய நேரலை நிகழ்வை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை உங்களோடு திங்கட்கிழமை வளமையான பாடல் புதிர் நிகழ்வுகளோடு அமுதா ரவிஷான் இணைந்து சிறப்பிப்பார் என்று கூறி, அவரோடும் இணைந்து சிறப்பீங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஒரு பட பாடல் திரைப்படம் சந்திப்பிலிருந்து இறுதி பாடலோடு நானும் விடைபெற்று செல்கின்றேன். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. அனைவரும் அன்பாக பயணியுங்கள். அனைவருக்கும் நள்ளிரவாகட்டும். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.
Thank you.
உன்னை தான் கும்பிட்டேன், உன்னையே நம்பிட்டேன். நான் சொன்ன நீ கொஞ்சம் கேளு, என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான், என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான். வாழ்கின்றார் இங்கேதான் பாரு, என்னையே நம்பியிருந்தால் என்னை எவருக்கும் நான் ஒரு ஏணி, என் மேல் ஏறி உதைத்தால் கூட எனக்கென்ன நான் ஒரு ஞானி. எனக்கா வாழ்கிறேன் நான் பிறக்கே வாழ்கிறேன், எனக்கா வாழ்கிறேன் நான் பிறக்கே வாழ்கிறேன். உன்னைத்தான் கும்பிட்டேன், உன்னையே நம்பிட்டேன். நான் யாரு நீ சொல்லு சாமி, தும்பிக்கை அப்பனே சண்முகன் அண்ணனே, நீ சொன்னா கேட்காது பூமி. அன்போடு உன்னை விட்டு நானும் சென்றால் சிரிக்காது நம் வீடு, உன்னை போல தெய்வம் கூட இருக்காது அன்போடு, உன்னை விட்டு நானும் சென்றால் சிரிக்காது நம் வீடு. உனக்கே தெரியும் எனக்கு இந்த நாடே வீடு, உறவென்பதோ நாளும் உழைக்கின்ற கைதான், எங்கே இருந்தாலும் எனக்கென்ன துண்டன் தானே. ஊர் வாழவே பாடும் பூந்தென்றல் நானே. உன்னைத்தான் கும்பிட்டேன், உன்னையே நம்பிட்டேன். நான் சொன்ன நீ கொஞ்சம் கேளு, என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான். வாழ்கின்றார் இங்கேதான் பாரு, புகழ் கூட்டும் பாடம் நீ. பதவி பெருமை இதற்காக வாழ்ந்தேன் இல்லை, பணி செய்யவே என்னை படைத்தாளே அன்னை. எதையும் சுமக்கும் மனம் ஒன்று தேவன் தந்தான், அதற்காகவே என்னை வாழ்கென்று சொன்னார். உன்னைத்தான் கும்பிட்டேன், உன்னையே நம்பிட்டேன். நான் யாரு நீ சொல்லு சாமி, தும்பிக்கை அப்பனே சண்முகன் அண்ணனே, நீ சொன்னா கேட்காத பூமி.
போகிறேன் வார்த்தை தேடும் காதலாகும், வார்த்தை தேடும் காதலாகும். எங்கெங்குமே போகின்றதே உன்னை நான் பார்க்கையில், ஊமையாய் போகிறேன் வார்த்தை தேடும் காதலாகும்.
பொன்மானை பெண் என்று பொய் சொல்ல வந்தாயோ, விண்மீனை கண் என்று மை தீட்டிக் கொண்டாயோ, என் கண்மணி வீதியில் போகும் நேரங்கள் உன் கால்களில் பொன்மணி பாடும் ராகங்கள், நீ பேசினால் கேட்கும் நாதஸ்வரம், நீ அல்லவோ எந்த காதல் வரம், நீ மங்கையாசையின் கங்கை உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன், வார்த்தை தேடும் காதலாகும், வார்த்தை தேடும் காதலாகும். அங்கங்கு உன் கோலம், என்னென்ன கேட்டாலும் எல்லாம் நாதம், ஓராயிரம் ஜென்மமாய் வாழ்ந்த சொந்தங்கள் ஓர் பார்வையில் வந்ததே அந்த எண்ணங்கள், உன் பார்வையில் தானே நான் பார்க்கிறேன், உன் வாழ்க்கையில் தானே நான் வாழ்கிறேன், என் கண்ணிலும் நெஞ்சிலும் உன்முகம் உன்னை நான் பார்த்தேன், ஊமையாய் போகிறேன், வார்த்தை தேடும் காதல் ராகம் எங்கெங்குமே போகின்றதே, ஊமையாய் போகிறேன், வார்த்தை தேடும் காதலாகும், வார்த்தை தேடும் காதலாகும்.